43. காடமுடியா கண்காணி. தானியலுடைய வாழ்வின் கடைசி காலத்தில் தேசத்திலே மாபெரும் மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன. 60 ஆண்டுகளுக்கு முன்னர் அவனும் அவனுடைய எபிரேய நண்பர்களும் அங்கு சிறை கைதிகளாக கொண்டுவரப்பட்டனர். ஜாதிகளில் மகாபலவானாகிய நேபுகாத் நேச்சார் மரித்துப் போனான். எசேக்கியேல் 28:7. பூமி முழுவதும் புகழும் புகழ்ச்சியும் கொண்டிருந்த பாபிலோன் அவனுக்குப் பின் வந்தவர்களின் ஞானமற்ற ஆட்சியை சந்தித்தது. ஆகவே அதில் சீரான உறுதியான சீர்குலைவு ஏற்பட்டு கொண்டிருந்தது. நேபுகாத் நேச்சாரின் பேரன் பெல்ஷாத்சாரின் மூடத்தனத்தாலும் பெலவீனத்தாலும் பெருமை வாய்ந்த பாபிலோன் சீக்கிரத்தில் விழையிருந்தது. இராஜாங்க அதிகாரத்தில் பங்கு கொள்ள தன் வாலிப வயதிலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட பெல்ஷாத்சார் தன் வல்லமையில் பெருமை கொண்டான். பரலோக தேவனுக்கு எதிராக தன் இருதயத்தை உயர்த்தினான். தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் தன் கடமையை அறிந்து கொள்ளவும் அநேக தருணங்கள் அவனுக்கு கிடைத்தன. தேவ கட்டளைப்படி தன்னுடைய தாத்தா மனித சமுதாயத்தை விட்டு தள்ளுண்டதை அவன் அறிந்திருந்தான். நேபுகாத் நேச்சார் மனமாறியது பற்றியும் அவன் அற்புதமாக குணமானது பற்றியும் அவன் நன்கு அறிந்திருந்தான். ஆனால் தான் ஒருபோதும் மறக்கக்கூடாத பாடங்களை மறந்து போகும்படி சிற்றின்ப நாட்டத்திற்கும் சுயமகிமைக்கும் இடங்கொடுத்தான். கிருபையாய் தனக்கு அருளப்பட்டிருந்த தருணங்களை வீணடித்தான். சத்தியத்தை நன்கு அறியும்படி தனக்கு கைகூடியிருந்த வழிவகைகளை பயன்படுத்த மறந்தான். சொல்ல முடியா வேதனையையும் இகழ்ச்சியையும் விலை கொடுத்து நேபுகாத் நேச்சார் இறுதியில் பெற்றுக்கொண்ட பாடத்தை கண்டுகொள்ளாதது போல வாழ்ந்து வந்தான் பெல்ஷாத்சார். அதன் பிறகு வெகு நாட்கள் செல்லவில்லை, காரியங்கள் தலைகீழாய் மாறின. மேதிய மற்றும் பப்பர்சிய கூட்டுப்படைகளின் பிரதான தளபதியும் மேதியனான தரியுவின் சகோதரனுடைய குமார நுமாகிய கோரேசால் பாபிலோன் முற்றுகையிடப்பட்டது. பிரமாண்ட மதில்களாலும் வெண்கலக் கதவுகளாலும் ஐப்ராத்து நதியின் பாதுகாப்பாலும் ஏராளமான உணவுப் பொருட்களின் சேமிப்பாலும் கைப்பற்ற இயலாததாக தோண்டின கோட்டைக்குள் பாதுகாப்பாக உணர்ந்த சுகபோகி மன்னன் கேளிக்கையிலும் களியாட்டத்திலும் நேரத்தைச் செலவிட்டுக் கொண்டிருந்தான். விளைவை எண்ணாது தான் பாதுகாப்புடன் இருப்பதாக எண்ணி தன் அகந்தையாலும் அராஜகத்தாலும் தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் பெல்ஷாத்சார். செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் வரக்கூடிய சகல ஆடம்பரங்களும் அந்த விருந்துக்குப் பொலிவு சேர்த்தன. அரச விருந்தில் கலந்து கொண்ட விருந்தினர்களில் அழகு பெண்கள் தங்கள் வசீகரத்தோடு காணப்பட்டனர். கல்வியிலும் அறிவிலும் சிறந்த மனிதர் அங்கிருந்தனர். பிரபுக்களும் அரசவை பிரமுகர்களும் தண்ணீர் அருந்துவது போல மதுவருந்தி அது தந்த வெறியால் கூத்தாடினர். இழிவான போதையால் புத்தி பேதலிக்க, கீழ்த்தரமான உணர்வுகளும் ஆசைகளும் உச்சக்கட்டத்தை அடைய, அந்த முறை கெட்ட வெறியாட்டத்திற்கு ராஜாதாமே தலைமை தாங்கி நின்றார். விருந்து மும்முரமாகப் போய்க் கொண்டிருக்க அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளைக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். தான் தன் கரங்களில் எடுக்கக்கூடாத அளவிற்கு எதுவுமே பரிசுத்தமானதல்ல வென்று காட்ட விரும்பினார் ராஜா. பொற்பாத்திரங்களைக் கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். சிலை வழிபாட்டு கேளிக்கையை நம் கண்ணால் காண முடியாத கண்காணி ஒருவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்ததையும் தெய்வ நிந்தனையான அச்செயலையும் சிலை வழி பாட்டிற்கொத்த அக்காரியத்தை அவன் கண்டதையும் பரிசுத்தமற்ற அக்கேளிக்கையின் சத்தத்தைக் கேட்டதையும் பெல்ஷாத்சார் கொஞ்சங்கூட எண்ணி பார்க்கவில்லை. அழைக்கப்படா அவ்விருந்தாளி சீக்கிரத்திலேயே தம் பிரசன்னத்தை அங்கர்த்தினான். கேளிக்கை உச்சகட்டத்தை அடைந்தபோது இரத்தக்கரை ஏதுமற்ற ஒரு கரம் அங்கு தோன்றி அக்கினி போல் ஜொலித்த வார்த்தைகளை அரண்மனைச் சுவரின் மேல் எழுதியது. அங்கு கூடியிருந்த பெருந்திரளானவர்கள் அவ்வார்த்தைகளை அறியவில்லை. ஆனாலும் இப்போது மனச்சாட்சியில் குத்துண்ட ராஜாவுக்கும் அவனுடைய விருந்தாளிகளுக்கும் அழிவின் அறிகுறியாக அவை இருந்தன. பேரிரைச்சலோடு காணப்பட்ட கேளிக்கையில் இப்போது மௌனம் குடிகொண்டது. அந்தக் கரம் வினோதமான வார்த்தைகளை மெல்ல எழுதினதை இனந்தெரியா பயத்தால் பீடிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் பார்த்து கொண்டிருந்தனர். தங்கள் தீய வாழ்வின் கிரியைகள் ஒரு பரந்த காட்சியாக அவர்கள் முன் கடந்து சென்றன. நித்திய தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக கூடி நின்றவர்கள் போல அவர்கள் காணப்பட்டனர். ஆனால் இத்தனை நேரமும் அவருடைய வல்லமைக்கு எதிராகத்தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்கு முன்பாக களிப்பும் தூஷண பேச்சும் சிரிப்பும் காணப்பட்ட அந்த இடத்தில் இப்போது வெளிரிய முகங்களும் பயத்தின் அழுகுரல்களும் கேட்டன. தேவன் மனிதரை பயங்குள்ளச் செய்யும்போது தங்கள் பயத்தின் ஆழத்தை அவர்களால் மறைக்கவே முடியாது.
கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்கி மீட்பார். மீகா 4:10.
அவர்கள் அனைவரிலும் அதிகமாக பயந்தது பெல்ஷாத்சார்தான். அஞ்சிரவு பாபிலோனின் அரசவையில் பரலோக தேவனுக்கு எதிரான கலகம் உச்சக்கட்டத்தை அடைந்ததற்கு மற்ற அனைவரையும் காட்டிலும் அவன்தான் அதிக பொறுப்பாளியாவான். யாருடைய வல்லமைக்கு எதிர்த்து நின்றார்களோ, யாருக்கு எதிராக தூஷணம் பேசினார்களோ, அவருடைய பிரதிநிதியும் காண முடியாக கண்காணியுமானவரின் பிரசன்னத்தில் பயத்தால் செயலற்று நின்றான் ராஜா. அவனுடைய மனச்சாட்சி விழித்துக் கொண்டது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தகர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. அவபக்தியால், பரவபக்தியால் பரலோகத்தின் தேவனுக்கு எதிராக தன்னை உயர்த்தி தன்னுடைய சுய வல்லமையில் நம்பிக்கை கொண்டிருந்தான் பெல்ஷாத்சார். நீ இப்படி செய்வதென்ன என்று தன்னிடம் கேட்கும் துணிவு எவருக்கும் இல்லை என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த உக்கிரானத்துவத்திற்குதான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமென்றும், தான் வீணடித்த தருணங்களுக்கும் தன்னுடைய திமிரான போக்கிற்கும் தன்னால் சாக்குப்போக்கு சொல்ல முடியாதென்றும் இப்போது உணர்ந்தான்.
ஜொலித்துக் கொண்டிருந்த வார்த்தைகளை வாசிக்க முயன்றும் ராஜாவால் முடியவில்லை. ஆனால் அவனால் அறிய முடியா ரகசியமும், அவனால் பேச முடியாததும் புரிய முடியாததுமான வல்லமையும் அங்கு காணப்பட்டது. நம்பிக்கையற்ற நிலையில் தன் அரசவையிலிருந்த ஞானிகளின் உதவியை நாடினான். அந்த வார்த்தைகளை வாசிக்குமாறு குறி சொல்கிறவர்களையும் கல்தேயரையும் வான சாஸ்திரிகளையும் உரத்த சத்தத்துடன் அவன் அழைத்தது அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் எதிரொலித்தது. இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ, அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாயிருப்பான் என்று வாக்குரைத்தான். விலையுயர்ந்த வெகுமதிகள் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தன் நம்பிக்கைக்கு உகந்த ஆலோசகர்களிடம் அவன் கொடுத்த வேண்டுகோளால் எவ்வித பயனும் இல்லாதிருந்தது. பரலோக ஞானத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது. ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. முந்தைய தலைமுறையின் ஞானிகளால் நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியாதது போலவே அப்போதிருந்த ஞானிகளாலும் அந்த வினோத வார்த்தைகளை வாசிக்க முடியவில்லை.
பிறகு அரை நூற்றாண்டுக்கு முன் ராஜாவாகிய மேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அவனுக்கு தெரியப்படுத்தின தானியேலை நினைவுபடுத்தினாள் ராஜாவின் தாயார்.
ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்கப்பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாரன்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார்.
ராஜாவினால் பெல்தேசாத்சாரன்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகளானவை களை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். தானியேல் 5:10-12. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். மிகவும் பிரயாசப்பட்டு பழைய நிலைக்கு வந்த பெல்ஷாச்சார் தீர்க்கதரிசியிடம் இப்படியாகச் சொன்னான். நீ என் பிதாவாகிய ராஜா யூதேயாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா?
உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகளானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாயிருப்பாய் என்றான். பயத்தால் பீடிக்கப்பட்டிருந்த கூட்டத்தினருக்கு முன் ராஜா வாக்களித்த சன்மானத்தால் தானியில் அசையவில்லை. உன்னதமானவரின் ஊழியன் எனும் அடக்கமான மதிப்புடன் மழுப்பலான வார்த்தைகளை பேசுவதற்கல்ல, அழிவின் செய்தியை விளக்கிக் கூற அங்கு அவன் நின்றிருந்தான். உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்றான்.
பெல்ஷாத்சாருக்கு மிகவும் பரிச்சயமான காரியங்களை முதலில் அவனுக்கு நினைவூட்டினான் தீர்க்கதரிசி. ஆனால் தன்னை இரட்சிப்புக்கேதுவாக வழிநடத்தியிருக்கக்கூடிய தாழ்மை எனும் பாடத்தை அவற்றிலிருந்து அவன் கற்றிருக்கவில்லை. நேபுகாத்நேச்சாரின் பாவம் மற்றும் விழுகை குறித்தும் அவனிடம் தேவன் அணுகிய முறைகள் குறித்தும் சொன்னான். அதாவது அவன் அவனுக்கு அருளப்பட்டிருந்த ஆளுகை மகிமை, அவன் அகந்தையால் உண்டான தேவ நியாயத் தீர்ப்பு, இறுதியில் இஸ்ரவேலின் தேவனுடைய இரக்கத்தையும் வல்லமையையும் அவன் ஒத்துக்கொண்டது ஆகியவற்றை கூறினான். அதன் பிறகு பெல்ஷாத்சாரின் மிகுந்த துன்மார்க்கத்திற்காக அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளால் அவனை கடிந்து கொண்டான். இராஜாவின் பாவங்களை அவன் முன் நிறுத்தி அவன் கற்றிருக்க வேண்டியதும் ஆனால் கல்லாது போனது மானபாடங்களை சுட்டிக்காட்டினான். தன் பாட்டனின் அனுபவத்தை பெல்ஷாத்சார் சரிவர படித்திருக்கவில்லை. முக்கியம் வாய்ந்த அந்நிகழ்வுகளின் எச்சரிப்புகளுக்கு அவன் செவி கொடுக்கவும் இல்லை. மெய்தேவனை அறியவும் அவருக்கு கீழ்ப்படியவும் அவனுக்கு தருணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதனை அவன் யோசித்து பார்க்கவில்லை. தன் கலகத்திற்கான பலனை சம்பாதிக்க இருந்தான்.
பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும் பும்மரமும் கல்லுமாகிய தேவர்களைப் புகழ்ந்தீர்.
அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது என்றான் தீர்க்கதரிசி. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு சுவரின் மேல் எழுதப்பட்டிருந்த செய்தியை மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று வாசித்தான். அந்த வார்த்தைகளை எழுதின கரம் மறைந்துவிட்டது. ஆனால் அந்த நான்கு வார்த்தைகளும் இன்னமும் மிகத் தெளிவுடன் ஜொலித்துக் கொண்டிருந்தன. பின்வரும் செய்தியை தீர்க்கதரிசி சொல்லச் சொல்ல மூச்சற்றவர்கள் போல கேட்டுக் கொண்டிருந்தார்கள் மக்கள்.
இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினான் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான்.
மிகவும் மூடத்தனமான அந்த கடைசி இரவிலே தங்கள் பாவ அளவையும் கல்தேய ராஜ்யத்தின் பாவ அளவையும் பெல்ஷாத்சாரும் அவனுடைய பிரபுக்களும் நிரம்ப பண்ணினார்கள். அங்கு நேரிடவிருந்த தீமையை தேவனுடைய தாமதிக்கும் கரங்களால் அதற்கு மேலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. தம்முடைய பிரமாணத்தின் மேல் பயபக்தி கொள்வது குறித்து ஏராளமான தேவ செயல்கள் மூலம் அவர்களுக்கு போதிக்க முயன்றார் தேவன். எந்த மக்களுடைய வழக்கு இப்போது பரலோகத்திற்கு எட்டியிருந்ததோ அவர்களைப் பற்றி பாபிலோனை குணமாக்கும் படி பார்த்தோம், அது குணமாகவில்லை என்று சொன்னான். எரேமியா 51:9. மனித இருதயத்தின் வினோதமான மாறுபாட்டின் நிமித்தம் இறுதியில்
மாற்று இயலாத தண்டனை வழங்குவது தேவையான தென்று தேவன் கண்டார். பெல்ஷாத்சார் விழுந்து போக இருந்தான். அவனுடைய ராஜ்யம் மற்றவர்களிடம் கைமாற இருந்தது. தீர்க்கதரிசி பேசி முடிந்ததும் தான் சொல்லியிருந்தபடியே சன்மானங்களை வழங்க ராஜா கட்டளையிட்டான். அதன்படி தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப் பணியையும் தரிப்பித்து ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாயிருப்பவன் என்று அவனை குறித்து பறைசாற்றினார்கள்.
தேவனுக்கு எதிரான தூஷணம் பேச ராஜாவும் ஆலோசகரும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு பேசும் இன்பந்தரும் இரவானது. திடீரென பயமும் பயங்கரமும் கொண்ட நாளாக மாறுமென்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே வேதாகமம் முன்னுரைத்திருந்தது. இப்பொழுதும் இச்சம்பவத்தின் கதாபாத்திரங்கள் பிறக்கும் முன்னரேயே வேதாகமத்தின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது போல நிகழ்ச்சிக்குப் பின் நிகழ்ச்சியாக முக்கிய நிகழ்வுகள் மிகச்சரியாக நிகழ்ந்தன. ஏற்கனவே அழிவு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் தன்னை சுற்றிலும் இருந்தவர்களோடு விருந்தரையில் அவன் இருந்தபோதே ஒரு தூதுவன் வந்து தான் யாருடைய போராயுதங்களுக்கு எதிராக பத்திரமாக இருப்பதாக ராஜா நினைத்திருந்தானோ அந்த எதிரியால் பட்டணம் பிடிபட்டது என்றும் துறைவழிகள் அகப்பட்டுப் போய் யுத்த மனுஷர் கலங்கியிருக்கிறார்கள் என்றும் அவனிடம் அறிவித்தான். அவனும் அவனுடைய பிரபுக்களும் ஏகோவாவிற்கு பரிசுத்தம் பண்ணப்பட்ட பாத்திரங்களில் குடித்து பொன்னாலும் வெள்ளியாலுமான தங்கள் தெய்வங்களைப் போற்றிக் கொண்டிருந்தபோது மேதியரும் பெர்சியரும் ஐப்ராத்தின் வாய்க்காலை திருப்பிவிட்டு பாதுகாவலற்ற அந்நகரின் மையப்பகுதி நோக்கி அணிவகுத்துக் கொண்டிருந்தனர். இப்போது அரண்மனையின் மதில்களின் அருகே கோரேசின் படைகள் நின்றன. எதிர்நாட்டு வீரர்கள் பச்சைக் கிளிகளைப் போல் நகரத்தில் நிறைந்திருந்தார்கள். வசனம் 14. திகைத்து நின்ற கேளிக்கையாளரின் சோகக் குரல்களுக்கும் மேலாக அவர்களின் வெற்றி ஆரவாரம் கேட்டது.
அன்று இராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். ஓர் அந்நிய மன்னன் சிங்காசனம் ஏறினான். பாபிலோன் விழுந்து போகும் விதம் குறித்து எபிரேய தீர்க்கதரிசிகள் மிகச்சரியாகச் சொல்லியிருந்தனர். எதிர்கால நிகழ்வுகள் குறித்து தேவன் அவர்களுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி? சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய்ப் போயிற்று? பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதின் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். பாபிலோன் சடிதியில் விழுந்து தகர்ந்தது. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின் மேல் வருகிறான். அதின் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். அதின் பிரபுக்களையும் அதின் ஞானிகளையும் அதின் தலைவரையும் அதின் அதிகாரிகளையும் அதின் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்கப் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார்.
பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோடே யுத்தங்கலந்தாயே.
கர்த்தர் தம்முடைய ஆயுதச்சாலையைத் திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக் கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர் களைச்சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய்ப் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர் வவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாறப் பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார் என்று அவர்கள் ஆச்சரிய குரல் எழுப்பினார்கள். எரேமியா 51:41, 50:23-46, 51:8-56-57, 50:24-25-33-34.
இப்படியாக பாபிலோனின் விஸ்தீரணமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு
அதின் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டன. இப்படியாக சேனைகளின் ஏகோவாவானவர் அகங்காரரின் பெருமையை ஒழியப்பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்தி போட்டார். இப்படியாக ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது என்றென்றும் சபிக்கப்பட்ட நிலமான சோதோம் கொமோரா போல் ஆனது. இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதுமில்லை. தலைமுறைதோறும் அதில் ஒருவரும் தங்கித் தரிப்பதுமில்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதுமில்லை. அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதுமில்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும். ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும் காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய்கூடும். அதை முள்ளம்பண்டிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் கற்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கிவிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறது வேதாகமம். எரேமியா 51-58, ஏசாயா 13-11, 19-22, 14-23. தெய்வீக காவலாளியால் பாபிலோனின் முதலாம் மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பைப் போலவே அதன் கடைசி மன்னனுக்கும் கொடுக்கப்பட்டது. ராஜாவே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று உனக்கு சொல்லப்படுகிறது. தானியேல் 4:31.
பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு, தரையிலே உட்காரு, உனக்கு சிங்காசனமில்லை. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாயுட்காரு. இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நான் என் ஜனத்தின் மேல் கடுங்கோபமடைந்து என் சுதந்தரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன் என்று சொல்லி, இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதும் சுகசெல்வியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான்தான், என்னைத் தவிர ஒருவருமில்லை. நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதைக் கேள். சந்தான சேதமும் விதவையிருப்புமாகிய இவ்விரண்டும் உனக்குச் சடிதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களினிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளினிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். உன் துன்மார்க்கத்திலே நீ திடநம்பிக்கையாயிருந்து, என்னை பார்க்கிறவர் ஒருவருமில்லையென்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னைக் கெடுத்தது. நான்தான், என்னைத் தவிர ஒருவருமில்லையென்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கேயிருந்து உதித்ததென்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உண்டாகும் பாழ்கடிப்பு உன்மேல் வரும்.
நீ உன் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனமுண்டோ பலனுண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்துப் போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசி கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விளக்கி இரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையினின்று விடுவிப்பதில்லை, உன்னை இரட்சிப்பாரில்லை.
ஏசாயா 47:1-15. உலகை ஆள தருணம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ராஜ்யமும் அது பரிசுத்தரும் கண்காணிப்பாளருமாகிய அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுமா எனும் கேள்விக்கு பதில் தீர்மானிக்கப்படும்படி தங்களுக்கென ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவற்றிற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக்கம், ரோம் போன்ற பெரும் ராஜ்யங்களின் எழுச்சி வீழ்ச்சி குறித்து தீர்க்க தரிசனம் பதிவு செய்துள்ளது. இந்த ராஜ்யங்களானாலும் சரி, பெலம் குன்றிய தேசங்களானாலும் சரி, ஒரேவிதமான வரலாற்றைத்தான் நாம் காண முடிகிறது. அதாவது, ஒவ்வொரு தேசத்திற்கும் சோதனை காலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொன்றும் தோல்வியையே சந்தித்தது. அவற்றின் மகிமை மங்கி அதிகாரமில்லாமற் போயிற்று. காலங்கங்கள் நெடுகிலும்
மேன்மையான தெய்வீக நோக்கம் வெளிப்படையாக கிரியை செய்து வருகிற போதிலும் நன்னெறி கலைத்தேசங்கள் புறக்கணித்தபோது அந்த புறக்கணிப்பில் அவர்கள் தங்களுக்கு அழிவை ஏற்படுத்திக் கொண்டார்கள். நாடு கடத்தப்பட்ட நிலையில் கல்தேய தேசத்தில் இருந்தபோது தனக்கு கொடுக்கப்பட்ட ஓர் அற்புத காட்சியில் இதுபற்றிக் கண்டான் எசேக்கியேல். அப்போது பூமியை அரசாளுகிறவர்களின் காரியங்களை கட்டுப்படுத்தும் ஒரு மேன்மையான வல்லமையை சித்தரித்துக் காட் தின அடையாளங்களை தனக்கு முன்பாக காட்டப்பட்ட தரிசனத்தில் திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தான்.
கேபார் நதியண்டையிலே இருந்தபோது வடக்கேயிருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் அதைச் சுற்றிலும் பிரகாசமும் வரக்கண்டான். அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறம் உண்டாயிருந்தது. சக்கரத்துக்குள் சக்கரமிருக்குமா போல் அமைந்த ஏராளமான சக்கரங்களை நான்கு ஜீவிகள் இழுத்துச் சென்றன. அவை எல்லாவற்றிற்கும் மேலாக மமண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்தச் சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழ் மனுஷர்கையின் சாயலானது காணப்பட்டது. எசேக்கியேல் 1:4-26, 10:8. அந்தச் சக்கரங்கள் மிகவும் சிக்கலான முறையில் அமைந்திருந்தன. முதலில் பார்த்ததுமே குழப்பத்தை ஏற்படுத்துவது போல் தோன்றினாலும் பூரண இசைவோடு அவை ஓடின. கேருபீன்களின் செட்டைகளின் கீழிருந்த கரத்தால் தாங்கி வழிநடத்தப்பட்ட பரலோக ஜீவிகள் அந்தச் சக்கரங்களை ஓட்டிச் சென்றன. அவர்களுக்கு மேலாக நீலரத்தின் சிங்காசனத்தில் நித்தியமானவர் வீற்றிருந்தார். தேவ கிருபையின் அடையாளச் சின்னமாக அந்தச் சிங்காசனத்தைச் சுற்றிலும் ஒரு வானவில் காணப்பட்டது. கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழிருந்த கரத்தின் வழிநடத்துதலில் சக்கரம் போன்ற சிக்கல்கள் இருந்தது போல தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் மனித காரியங்களின் சிக்கலான நிகழ்வுகளும் அடங்கியிருக்கின்றன. கேருபீன்களுக்கு மேலாய் வீற்றிருப்பவர்தாமே தேசங்களின் குழப்பத்திற்கும் அமளிக்கும் மத்தியில் பூமியின் காரியங்களை கட்டுப்படுத்துகிறார்.
தேசங்களின் வரலாறு இன்று நம்மோடு பேசுகிறது. மகத்தான தம்முடைய திட்டத்தில் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவன் ஒரு இடத்தை நியமித்துள்ளார். தவறே இழைக்காதவரின் கரத்திலிருக்கும் தூக்கு நூலால் இன்றைய மனிதரும் தேசங்களும் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் சுய தீர்மானத்தின்படிதான் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். தேவனோ தம் நோக்கங்களை நிறைவேற்றும்படி ஒவ்வொருவர் மேலும் ஆட்சி செய்து வருகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும் மகத்துவமானவர் கடந்த கால நித்தியம் முதல் வருங்கால நித்தியம் மட்டுமுள்ள சங்கிலி போன்ற தொடர் நிகழ்வுகளை ஒவ்வொரு கண்ணியாக இணைத்து தம் வார்த்தையின் தீர்க்க தரிசனங்களில் கொடுத்துள்ளார். காலங்களின் ஓட்டத்தில் இன்று நாம் எக்கட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் வருங்காலத்தில் எத்தகைய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கலாம் என்பதையும் அவை நமக்கு சொல்கின்றன. இன்றைய காலம் மட்டும் என்னவெல்லாம் நிகழ இருந்ததாக தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருந்ததோ அவை நிறைவேறியுள்ளதை வரலாற்று பக்கங்களில் காணலாம். அதுபோல இனி நிறைவேறப்போவதாகச் சொல்லப்பட்டுள்ள காரியங்களும் முறையே நிறைவேறும்.
மகத்துவமும் முக்கியத்துவமுமான காரியங்களுடைய நிகழ்வின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருப்பதை இன்றைய கால அடையாளங்கள் தெரிவிக்கின்றன. இன்று நம் உலகின் ஒவ்வொரு காரியத்திலும் குழப்பமே நிலவுகிறது. தம் வருகைக்கு முன் நிகழுமென்று இரட்சகர் உரைத்த தரிசனம் இன்று நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். மத்தேயு 24:6-7. ஜீவனுள்ள யாவரின் கவனத்தையும் இன்றைய காலகட்டம்தான் மிக அதிகமாக ஈர்ந்துள்ளது. நாடாளுபவர்களும் அரசியல் பிரமுகர்களும் நம்பிக்கைக்கு பாத்திரமான அதிகாரமிக்க பதவி வகிப்போரும் ஆண்களிலும் பெண்களிலும் சிந்திப்போரும் நம் மை சுற்றிலும் நிகழும் நிகழ்ச்சிகளில் தங்கள் கவனத்தைச் செலுத்தியுள்ளார்கள். நாடுகளுக்கிடையே நிலவும் உறவுகளை உற்று நோக்குகிறார்கள். பூமியின் ஒவ்வொரு காரியத்திலும் காணப்படுகிறதான தீவிரத்தை அவர்கள் கவனித்து ஏதோ பெரிதாக இறுதியில் நிகழப்போகிறது என்பதை உணர்கிறார்கள். அதாவது
மிகப்பெரிய திருப்புக்கட்டத்தின் விளிம்பில் பூமி இருக்கிறதை உணர்கிறார்கள்.
இக்காரியங்கள் பற்றின் ஒரு சரியான கண்ணோட்டத்தை வேதாகமம் மாத்திரமே கொடுக்கிறது. இங்கு நம் உலக வரலாற்றின் இறுதிக் கட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்நிகழ்வுகள் ஏற்கனவே தங்கள் சாயலை தோண்டச் செய்து வருகின்றன. தங்கள் வருகையால் பூமியை நடுங்கச் செய்து மனிதரின் இருதயங்களை பயத்தால் திடனற்றுப் போகச் செய்கின்றன. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்து அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். ஏசாயா 24:1-6. அந்த நாளினிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கிப் போயிற்று. பயிர் தீந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது! மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. ஆட்டு மந்தைகளும் சேதமாய்ப் போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதளை, பேரிச்சம், கிச்சலி முதலிய வெளியின் செடிகளெல்லாம் வாடிப்போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. யோவேல் 1:15-18. 12.
என் உள்ளம் வேதனைப்படுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்கக்கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாகக் கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. எரேமியா 4:19-20. ஐயோ, அந்த நாள் பெரியது. அதைப்போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டுக்காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவான். எரேமியா 30:7.
எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:9-10.
சீயோன் குமாரத்தியே, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சீயோன் தீட்டுப்படுவாளாக. எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள்.
மீகா 4:10-12.
மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் தம் சபையை தேவன் கைவிட மாட்டார். விடுதலை கொடுப்பதாக வாக்குரைத்திருக்கிறார். நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்னார்.
எரேமியா 30:18.
அப்போது தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். அவருடைய ராஜ்யத்தின் நியதிகள் சூரியனுக்கு கீழுள்ள யாவராலும் கனப்படுத்தப்படும்.